உதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை நமது பண்பலையில் புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. அந்த வகையில் இன்று நமது நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் புத்தக மதிப்புரை 60 புரட்சியாளர் ஃபெடல் காஸ்ட்ரோ என்ற புத்தகத்தின் விளக்க உரையை தற்போது நமக்கு வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி வாசக நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாகி. புத்தக மதிப்புரை நூலின்றி அமையாது என்ற நிகழ்விலே புத்தக மதிப்புரையில் இன்று நாம் கேட்க இருப்பது அழகிரி பாண்டியன் எழுதிய புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ பாப்புலர் பப்ளிகேஷன் வெளியிட்டுள்ள நூலின் விலை ₹40, 2007 வெளியிடப்பட்டுள்ளது. உலகில் எங்கெல்லாம் அராஜகம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் அவதாரம் நிகழ்ந்து விடுகிறது. இது புராண காலத்திலும் நடந்திருக்கிறது, இன்றைய புத்துலகத்திலும் நடந்திருக்கிறது. ரஷ்யாவில் லெனின், சீனாவில் மாசே துங், வியட்நாமில் ஹோசிமின், இந்த வரிசையில் கியூபாவில் காஸ்ட்ரோ பாட்டாளி வரிசையில் பிள்ளை கம்யூனிசத்தை ஆதரித்தால் அது அதிசயமில்லை. பண்ணையாரின் பிள்ளையான ஃபிடல் காஸ்ட்ரோ அதை காதலித்ததுதான் அதிசயம். பூமியில் சிலர் புரட்சியில் ஈடுபட்டதுண்டு, ஆனால் புரட்சிக்காகவே பூமியில் பிறந்தவர்தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. நாட்டின் தலைவரான பிறகு வரலாறு ஆனவர்கள் உண்டு. ஃபிடலோ வரலாறு ஆன பிறகே நாட்டின் தலைவரானார். பூக்களை காட்டிலும் புரட்சியையும் காதலை காட்டிலும் கடமையும் நேசித்த நிஜமான போராளி. காதலில் கனிந்த இவரது இல்லற விளக்கு இரண்டு போக காரணம், ஏற்கனவே இவருக்கு இன்னொரு காதல் இருந்ததுதான். அது இன்னொரு காதல், பெண் மீது ஏற்பட்ட காதல் அன்று, தான் பிறந்த மண் மீது ஏற்பட்ட காதல். மண்ணின் விடுதலைக்காக இவர் சிறைக்கோட்டையில் புகுந்தபோது இவரது இல்லற கோட்டை ஆட்டம் காண ஆரம்பித்தது. ஆனாலும் லட்சிய கோட்டை இடியே உள்ளே இரும்பு கோட்டை காட்டிலும் வலிமையுள்ள இதய கோட்டையில் அல்லவா தன் இலட்சிய கோட்டையை கட்டியிருந்தார். அது எப்படி இடியும்? 26 தொடங்கிய இவரது புரட்சி பயணம் 32 முழு வெற்றி பெற்றது. இடையில் 6 சர்வ வல்லமை படைத்த அமெரிக்க ஆதிக்கத்தை எதிர்த்து இவர் தீட்டிய திட்டங்களும் போராடிய போராட்டங்களும் காலங்களும் உணர்ச்சி மிக்கவை, உறுதிமிக்கவை. அந்த காலங்களில் இவர் உறங்கியது மண்ணின் மடியில் அன்று, மரணத்தின் பிடியில். ஏகாதிபத்தியத்தின் பேராயுதங்களும் போர் ஆயுதங்களும் இவரது வியூகத்தின் முன்பு விழுந்தன. இவரது பேரறிவும் போரறிவும் இறுதியில் வென்றது. இவரது வாழ்க்கை இளைஞர்களின் இதயங்களின் அச்சத்தை அகற்றியது, வீரத்தை விதைத்தது. கம்பீரமான கழுகை எதிர்த்து சிட்டுக்குருவியால் ஜெயிக்க முடியுமா? முடியும் என்று முன்மொழிந்து பிடலின் வாழ்க்கை. உன்னதமான லட்சியமும் அதை அடைய உறுதியான இதயமும் இருந்துவிட்டால் அந்த வெற்றியை அணுகுண்டுகளால் கூட தடுக்க முடியாது. ஏறக்குறைய 500 முன்பு அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் அந்த நாடு ஒரு கனவு பூமி. அந்த பூமியில் கால் பதித்து விடவும் முடிந்தால் கைப்பற்றி விடவும் ஐரோப்பிய நாடுகள் ஆர்வம் காட்டினர். காரணம், அந்த பூமியில் விளைந்த வாசனைப் பொருள்கள், பட்டு துணிகள், முத்து மற்றும் இயற்கை செல்வங்கள். அந்த நாடு நம் இந்திய திருநாடு தான். விமானங்களே கடல் வழி போக்குவரத்தோ இல்லாத அந்த காலத்தில் எப்படியேனும் இந்தியாவை கண்டுபிடித்து விட வேண்டும், ஐரோப்பிய கண்டமே ஆசைப்பட்டது. ஒவ்வொரு நாட்டு கப்பலும் தன் இந்திய கனவை சுமந்து கொண்டு அட்லாண்டிக் கடலில் நீந்தி இந்தியாவை வலைவீசி தேடியது. அவர்களுக்கு கிடைத்தது ஏமாற்றமே. இத்தாலியில் பிறந்த ஒரு கடல்வழி ஜாம்பவானுக்கும் இந்தியா மீது ஒரு கண் இருந்தது. யார் அந்த ஜாம்பவான்? சரித்திரம் உச்சரித்ததே தீர வேண்டிய கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இந்தியாவை பற்றி கொலம்பஸுக்கு கனவு இருந்தது. கனவை நனவாக்கி கொள்ள தேவையான காசு, பணமோ, கப்பலோ அவரிடமில்லை. பிற நாடுகளை அடிமையாக்கிக் கொள்ளும் ஆசையில் இருந்த ஸ்பெயின் நாட்டு ராணி இசபெல்லாவை சந்தித்த கொலம்பஸ் தனது கனவுகளை விவரித்தார். கொலம்பஸின் பயணத்திற்கு தேவையான கப்பல்களையும் வசதிகளையும் செய்து கொடுத்து வாழ்த்தி வழி அனுப்பினார். ஏறக்குறைய 72 பிறகு 1492 அக்டோபர் 12 ஒரு புதிய நிலப்பகுதி தெரிந்தது. கொலம்பஸுக்கு புதிதாக தெரிந்த நிலப்பகுதி இந்தியாவாக தெரிந்தது. இந்தியாவை தேடி புறப்பட்ட கொலம்பஸ் இறங்கிய இடம் அமெரிக்கா. உலக வரைபடத்தில் இந்தியாவிற்கு கீழே தொங்கும் இலங்கை போல் அமெரிக்காவிற்கு கீழே இருக்கும் ஒரு தீவுதான் கியூபா. அமெரிக்காவில் இறங்கிய கொலம்பஸ் அப்படியே கியூபாவிலும் கால்பதித்தார். கியூபாவின் இயற்கை வளத்தை கண்டு வியந்த கொலம்பஸ் உடனே ராணி இசபெல்லாவிற்கு அறிக்கை அனுப்பினார். அடுத்த சில மாதங்களில் ராணியின் ஸ்பானிய படை கியூபாவில் நுழைந்தது எவ்வித எதிர்ப்புமின்றி கைப்பற்றி கொண்டது. ஸ்பெயினின் அடிமை நாடானது கியூபா. கியூபாவின் இயற்கை சுரண்டப்பட்டு ஸ்பெயினுக்கு கப்பல் ஏறின. கியூபாவை சுமார் 300 ஆண்டுகள் எதிர்கேள்வியின்றி ஆட்சி நடத்திய எக்காலமிட்டது ஸ்பெயின். 1800க்கு பிறகு ஸ்பெயினின் அனுமதியுடன் அமெரிக்கா கியூபாவில் நுழைந்தது சர்க்கரை ஆலைகளை நிறுவின. 1800க்கு பிறகு கியூபாவில் கல்வி வெளிச்சம் லேசாக தெரிய ஆரம்பித்தது. அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு பட்ட மேற்படிப்புகளுக்காக கியூபா மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படித்து உலக வரலாறுகளும் அவர்களின் உள்ளங்களை உசுப்பிவிட்டன. அந்த நாடுகளில் இருந்த சுதந்திரம் சொந்த நாட்டில் இல்லையே என்ற உண்மை அவர்களை சுட்டது. ஸ்பெயின் ஆதிக்கத்திலிருந்து கியூபாவை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற வெறி அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்களில் முதன்மையானவர் கார்லோஸ் மானுவேல் டி செஸ் பெடஸ். சட்டத்துறையில் டாக்டர் பெற்றவரும் சீரிய சிந்தனையாளருமான இவர் ஸ்பெயினின் அராஜக ஆட்சியை அழித்தொழிக்க விரும்பி அதற்கான புரட்சி கணரை மக்களிடம் உருவாக்கினார். கியூபா கியூபர்களுக்கே சொந்தம் என்ற முதல் உரிமை குரலை இவரிடமிருந்து புறப்பட்டது. இந்த முழக்கம் கியூபர்களின் உறக்கத்தை லேசாக கலைத்தது. ஒரு புரட்சி குழுவையும் உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கி ஆயுதமேந்தி போராட ஆரம்பித்தார். 1874 செஸ்படஸ் ஸ்பானிய படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இரும்பு கரம் கொண்டு ஸ்பானிய படை புரட்சி குழுவை அழித்தொழித்தது. 2வது சுதந்திர போர். ஜோஸ் மார்ட்டி, இவரும் சட்டம் பயின்ற வழக்கறிஞர், கனல் மூட்டும் கவிஞர், எதேச்சதிகாரத்தை எதிர்க்கும் எழுத்தாளர். முடிந்தால் சுதந்திரத்தை சுவாசிப்போம், இல்லையில் வீரமரணத்தில் விழுவோம் என்று இவரது வீரம் செறிந்த வாசகம் கியூபா இளைஞர்களின் இதயங்களில் விடுதலை வேட்கை தூண்டிவிட்டது. கியூபா எங்கும் பல புரட்சி குழுக்கள் உருவாக்கி போர் பயிற்சி அளித்தார். இதனை அறிந்த ஸ்பானிய படை மார்ட்டியை வேட்டையாட வலைவிரித்தது. இதையறிந்து அமெரிக்கா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறை வாழ்க்கை நடத்தி கொண்டே புரட்சி விதிகளை கியூபாவில் எதிர்த்து கொண்டிருந்தார். 1895 மார்ட்டின் படையும் ஸ்பானிஷ் படையும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. ஜோஸ் மார்டியும் அவரது படையினும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டனர். மார்ட்டி சுட்டுக்கொல்லப்பட்டதை அறிந்த ஒவ்வொரு கியூபனும் உணர்ச்சி மயமானான். மார்ட்டி புதைக்கப்பட்ட அதே நேரத்தில் கியூபர்களின் நெஞ்சுங்களில் கோபக்கடல் கொழுந்துவிட்டு எரிந்தது. உறங்கி கிடந்த கிழவனும் கிழவியும் கூட கைகளில் ஆயுதத்தோடு வெளியே வந்து ஸ்பானிய வீரர்களை கொன்று குவித்தனர். கிளர்ச்சிகள் மூண்டன. கலவரங்கள் கட்டுக்கடங்காமல் போயின. தொழிற்சாலைகளை இழுத்து மூடிவிட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர்கள். இந்த வேலை நிறுத்தத்தால் அதிகம் பாதிப்படைந்தது அமெரிக்க அரசு. அமெரிக்க அரசு ஏராளமான சர்க்கரை ஆலைகளை கியூபாவில் நிறுவியிருந்தது. நஷ்டப்பட்ட அமெரிக்கர்களையும் அமெரிக்க கம்பெனிகளையும் காப்பாற்றும் பொருட்டு 1898 பிப்ரவரி மைனே என்ற போர்க்கப்பலை கியூபாவிற்கு அனுப்பியது. உள்நாட்டு போரையே சமாளிக்க இயலாத ஸ்பானிய படை அமெரிக்க கப்பலை கண்டு விசீகரித்தது. 206 வீரர்களுடனும் ஆயுதங்களோடு கப்பல் மூழ்கி போயின. தனது தன்மானமே மூழ்கிவிட்டதாக அமெரிக்கா அடுத்த சில நாட்களில் அமெரிக்க படைகள் கியூபாவில் அணிவகுத்தன. அமெரிக்க படையும் ஸ்பானிய படையும் மோதிக்கொண்ட போர் 3 நாளில் முடிவு கண்டது. அமெரிக்காவிடம் ஸ்பெயின் சரணடைந்தது. 400 ஆண்டுகால ஸ்பெயின் ஆட்சி முற்றுப்பெற்று கியூபா அமெரிக்க வசமானது. அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் கியூபா சுதந்திரத்திற்காக போர் இட்டதாக அறிவித்தார். அமெரிக்க தூதுவர் பிளாட் என்பவர் உடன்பாட்டின்படி கியூபா இனிமேல் அமெரிக்காவின் பாதுகாப்புக்குட்பட்ட நாடு என்று அறிவிக்கப்பட்டது. 1902 அமெரிக்கா கியூபாவில் ஒரு போலியான தேர்தலை நடத்தி தன் பேச்சுக்கு தலையாட்டக்கூடிய டூமாஸ் எக்ஸ்ட்ராடா என்பவரை பொம்மை அதிபராக்கிவிட்டு பின்னின்று கொண்டு ஆட்சி செய்தது. இதன் பிறகு அமெரிக்கா தனியார் கம்பெனிகள் கியூபாவில் மொய்த்தன. கியூபாவின் பிரதான பயன் கரும்புதான். ஏகப்பட்ட அமெரிக்க கம்பெனிகள் கியூபாவில் 1000கணக்கான ஏக்கர் நிலங்களை விலைக்கு வாங்கி குவித்து கரும்பு சாகுபடியில் இறங்கின. யுனைடெட் புரூட்ஸ் நிறுவனம் ஓரியண்டல் மாநிலத்தில் 2.5 லட்சம் ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டது. 1 ஏக்கர் நிலத்தை வெறும் $3 வாங்கியது. ஏழை கியூபர்களையும் ஆப்பிரிக்க கருப்பு இன மக்களையும் கரும்பு தோட்டத்தில் இறக்கி கசக்கி பிடிந்தது. கரும்பு தோட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களின் ஒரு நாட்கூலி 2 வேளை உணவுக்கு போதுமானதாக இல்லை. இவர்களின் காலை மற்றும் மதிய உணவு கரும்பு சாறு மட்டுமே. காரணம், இது மட்டுமே இலவசமாக கிடைத்தது. யுனைடெட் புரூட் கம்பெனியின் பகல் கொள்ளை எதிர்த்த கியூபர்களை சமாளிக்க ஒரு காவல்துறையை உருவாக்கி சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டது. கலகம் புரியும் கியூபர்களை ஒடுக்க அந்நிறுவனம் ஒரு இராணுவத்தை அமைத்து கொண்டது. கியூபாவிற்கே இராணுவம் கிடையாது. கியூபாவில் ஆட்சி நடத்தியது அமெரிக்க அரசும் யுனைடெட் புரூட் கம்பெனியும் தான். 1926 ஆகஸ்ட் 13 பிடல் அல்ஜான்ட்ரோ ரஸ்காட்ரோ என்னும் செஞ்சூரியன் கியூபாவில் உதயமானார். பிடல் பிறக்கும்போது அவரது தந்தை தான் ஏஞ்சல் மிக பெரும் செல்வந்தராக இருந்தார். அவரிடம் 800 ஹெக்டேர் நிலம் இருந்தது. பிடல் 5 வயதில் ஓரியண்டல் உள்ள லசேல் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அங்கு பணிபுரிந்த நீக்குரோ பெண்ணை மாணவர்கள் அனைவரும் கேலி பேசும்போது பிடல் மட்டும் அவரை நேசித்தார். நீக்குரோ பெண்ணும் பிடலை நேசித்ததோடு, நீ நன்றாக படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்று அத்துடன் ஜோஸ் மார்ட்டின் தேசபக்தி பாடல்களை சொல்லிக் கொடுத்துப்பார். தேசபக்தி என்றால் என்னவென்று தெரியாத வயதிலேயே அவர் அத்தகைய பாடல்களை மனப்பாடம் செய்து கொண்டார். இதன் காரணமாக இளமையிலேயே தேசபக்தி தோன்றிவிட்டது. பிடல் படித்த பள்ளிகளில் சில மாணவர்கள் மட்டுமே வசதியானவர்களாக இருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் காலுக்கு செருப்புமின்றி கிழிந்த ஆடைகளோடு பள்ளிக்கு வருவார்கள். இது பற்றி தன் தந்தையிடம் கேட்ட பொழுது, நீ சின்ன பையன், உனக்கொன்றும் தெரியாது, பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இரு என்று சொன்னார். பிடல் அம்மாவிடம் விசாரித்தார், அக்கம் பக்கத்தில் விசாரித்தார், நண்பர்களிடம் விசாரித்தார். 4 அத்தைகளிலும் விசாரித்ததால் ஏழை பணக்காரன் என்ற வர்க்க பேதத்தை அவர் அப்பொழுதே புரிந்து கொண்டார். காஸ்டோ கிறித்தவ பள்ளியில் பயின்றாலும் மதத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படவில்லை. ஆனால் அவருக்கு பைபிள் மிகவும் பிடித்தமான புத்தகமாக இருந்தது. காரணம், அதன் நீதி போதனைகள் மற்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கும் குட்டி கதைகள். தொடக்க கல்வி முடிந்ததும் சாண்டியாகோவில் டோலோரஸ் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்றார். தனது வீட்டிற்கும் சாண்டியாகோவிற்கும் அதிக தூரம் என்பதால் ஏஞ்சல் காஸ்ட்ரோவை நண்பர் வீட்டில் தங்கி படிக்க வைத்தார். அவர் விதித்த கட்டுப்பாடுகள் பிடிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறி பள்ளி விடுதியிலேயே தங்கி படிக்க ஆரம்பித்தார். பள்ளியின் விதிமுறைகளை மீறியதால் பாதிரியாரிடம் பலமுறை அடி வாங்கியுள்ளார். பாதிரியார் பிடலை அடித்தபோது பாதிரியாரை வாய்க்கு வந்தபடி திட்டியதால் பாதிரியாரை மீண்டும் பிடலை அடிக்கவும் அவரது அங்கி இழுத்து ஆரம்பித்தார். பாதிரியார் அடிக்க ஓங்கிய கையை பிடித்து பிடல் கடித்து விட்டார். பாதிரியார் போட்ட கூச்சலில் பள்ளியே கூடிவிட்டது. காஸ்ட்ரோவின் தந்தை அவனை பள்ளி செல்ல வேண்டாம், கரும்பு தோட்டத்துக்கு வேலைக்கு போ என்றார். என்னை பள்ளிக்கு அனுப்பவில்லை என்றால் உங்கள் வீட்டை மட்டுமல்ல கரும்பு தோட்டத்தையும் சேர்த்து கொளுத்துவேன் என்றார். இதை கேட்டது மிரண்டு போன தந்தை பிடல் வேறொரு பள்ளியில் சேர்த்து விட்டார். 13 வயது இருக்கும்போது கரும்பு தோட்டத்திற்கு சென்ற பிடல், அவர் வயது ஒத்த அதற்கு குறைவான வயதுடைய சிறுவர்கள் கடுமையாக வேலை செய்வதை கண்டு திடுக்கிட்ட பிடல் தன் தந்தையிடம், இவர்கள் எல்லோரும் பள்ளிக்கு செல்லாமல் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்றார். இவர்கள் ஏழைகள், இவர்கள் சம்பளத்தை கொண்டு படிக்க இயலாது, 3 வேளை உணவு உண்பதே பெரிய விஷயம் என்றார். உடன் பிடல், நீங்கள் மட்டும் கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறீர்கள் என கோபமாக கேட்டார். நான் இந்த நாட்டில் ஒரு பண்ணையார், சம்பாதிப்பதும் ஏழைகள் கஷ்டப்படுவதும் எல்லா நாட்டிலும் நடப்பது தானே என்றார் ஏஞ்சல். நான் மட்டும் பண்ணையாராக இருந்தால் இந்த நிலங்களை எல்லாம் நம் தொழிலாளர்களுக்கே பிரித்து கொடுத்து இருப்பேன் என்றார் பிடல். தொழிலாளர் முதலாளி வர்க்கபேதமே அவருக்கு புரிந்தது. ஒரு சில சுகபோக வாழ்க்கை நடத்த 1000 தொழிலாளர்கள் கஷ்டப்படுவதை அவர் பண்ணையிலேயே கண்டார். பிடல் பயின்ற பள்ளியில் அவரை 2ம் தர மாணவராக நடத்தினார்கள். இவர் கிராமப்புறத்திலிருந்து வந்தார் என்ற காரணத்தாலே பண்ணையார் மகனான தனக்கே இந்த நிலை என்றால், நடுத்தர குடும்பத்து மாணவன் இங்கே கல்வி பயில முடியாது, ஒரே தேசத்தில் பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வியா, இது எந்த விதத்தில் நியாயம், எல்லோரும் ஒரே தரத்தில் கல்வி பயில முடியாதா கேள்வி அவருக்கு எழுந்தது. பிடல் காஸ்ட்ரோ 1945 சட்டம் பயில்வதற்காக தலைநகராக விளங்கிய ஹவானாவில் உள்ள பெலன் கல்லூரியில் சேர்ந்தார். அந்த கல்லூரி சட்ட பாடங்களை காட்டிலும் அரசியல் பாடங்களே அதிகமாக இருந்தன. அந்த கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் இணைத்து கொண்டார்கள். பிடல் காஸ்ட்ரோவும் மாணவர் கட்சி என செயல்பட்ட அரசியல் கட்சியில் கியூபா சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்த ஜோஸ் மார்ட்டி தன் தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்த காரணத்தால் அவரை மானசீக குருவாக கொண்டு செயல்படும் ஆர்த்தோடாக்ஸா கட்சியில் இணைந்தார். கியூபாவில் அதிபர் கிராவ் அமெரிக்க நாட்டின் கைக்குடியாக செயல்பட்டார். கியூபா அண்டை நாட்டின் டொமினிக்கன் ஆட்சி செய்த ட்ரோஜிலா ஆட்சிக்கு வந்தவுடன் கம்யூனிஸ்டுகளை நாட்டை விட்டே விரட்டினார். நாடு கடத்தப்பட்ட கம்யூனிஸ்டுகள் ட்ரோஜியாவை அகற்ற திட்டம் தீட்டினர். எனவே கம்யூனிஸ்டுகள் நாடு திரும்பலாம் என அறிக்கை விட்டார். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கிவிட்டேன் என்று அறிக்கை விட்டார். அவரது அறிக்கையை நம்பி நாடு திரும்பிய தலைவர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். இந்த நிகழ்ச்சி கியூபா கம்யூனிஸ்ட் இளைஞர்களை கொதிப்படைய செய்தது. காஸ்ட்ரோ படித்து கொண்டது கல்லூரி மாணவர்கள் படையுடன் கிளம்பி சென்று ட்ரோஜில்லாவை ஆட்சியிலிருந்து அகற்ற தீர்மானித்தார்கள். இதற்கு காஸ்ட்ரோவும் சம்மதித்தார். கம்யூனிஸ்ட் இளைஞர்கள் மாணவர்கள் சேர்ந்து 1200 பேர் கொண்ட படையை அமைத்து டொமினிக்கன் குடியரசு அருகில் இருந்த தீவில் கியூபா படை பயிற்சி அளிக்கப்பட்டது. அதிபர் கிராவ் தேவையான உதவிகளை அளித்தார். இதனை அறிந்த ட்ரோஜில்லா அமெரிக்க உதவியை நாடினார். அமெரிக்கா அதிபர் ரூஸ்வெல்ட் தனது கைப்பாவையாக கிராவ் தொடர்பு கொண்டு மாணவர் படையை திரும்ப பெற கூறினார். அதனை ஏற்று மாணவர் படையை திரும்ப கிராவ் கேட்டுக்கொண்டார். இவர்களை கைது செய்து அரசு காத்திருந்தது. இதனை அறிந்த காஸ்ட்ரோ, நாம் துறைமுகத்தில் இறங்கினால் கைது செய்யப்படுவோம், எனவே கடலில் குதித்து நீந்தி வேறு இடத்தில் கரையேறலாம் என கூறினார். நண்பர்கள் பயந்துவிட பிடல் கடலில் குதித்து நீந்தி கரையேறினார். துறைமுகத்தில் இறங்கிய அனைவரும் கைது செய்யப்பட்டனர். எதிர்த்து கேள்வி கேட்ட மாணவர் படை தலைவர் எமிலி சுட்டுக் கொல்லப்பட்டார். 1944 முதல் 1948 வரை கிராவின் ஆட்சியில் அவரது அரசியல் எதிரிகள் 64 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். கொலைக்கு அதிபரும் கல்வி அமைச்சர் அலைமானும் காரணம் என்று பத்திரிகைகளில் பரபரப்பான செய்திகள் வெளியாயின. கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என பேரணி அவரது வீட்டை நோக்கி போனது. அதில் காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் நடந்த மோதலில் ஜூஸ்கோ என்ற மாணவரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர். சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவரை தூக்கி கொண்டு கிராவின் மாளிகையை நோக்கி பேரணி சென்றது. காவல்துறையால் பேரணி தோசும் செய்யப்பட்டது. மாணவர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினர். பேராயுதங்கள் சாதிக்க முடியாதது, ஒரு பேனா அவனை சாதித்துவிடும். ஒரு பேனா பேசத் தொடங்கினால் அரியணை அலரும், சாம்ராஜ்யங்களே சரியும். ஒரு ஆட்சியை வழி அனுப்பவும் மற்றொரு ஆட்சியை வரவேற்கவும் எழுதுகோளால் இயலும். ஒரு நாட்டில் பேனா பிடிக்கிறவர்கள் நேர்மையானவர்களாக இருந்துவிட்டால் அந்த நாட்டின் ஆட்சி நீதியுள்ளதாகவே அமையும். அங்கே தவறு நடக்குமானால் பேனா தட்டி கேட்கும். முன்கடா இராணுவ முகாமில் ஆஃபேல், போரிஸ் காசியோ போன்ற படை வீரர்கள் கொல்லப்பட்ட போது அந்த மருத்துவமனையில் ஒரு பெண் நிருபரும் இருந்தார். அந்த நிருபர் ஆபெல், போரிஸ், கார்சியா ஆகியோர் விசாரிக்கப்பட்ட விதம் அவர்கள் உடல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டது, கொல்லப்பட்டது காட்சிகளை இரகசியமாக படம் பிடித்து ஹவானாவிற்கு திரும்பிய பெண் நிருபர் பத்திரிகையாளர்களை கூட்டி முன்கடாவில் நடந்த நிகழ்ச்சிகளையும், அவர்கள் கழக கும்பல் அல்ல, பிடல் காஸ்ட்ரோ தலைமையில் நடைபெற்ற புரட்சிப்படை என விளக்கினார். ஆபெல், போரிஸ், கார்சியா சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட புகைப்படங்களையும் காட்டினார். மறுநாள் கியூபாவின் அனைத்து பத்திரிகைகளிலும் அந்த பெண்ணின் பேட்டியும் அவர் எடுத்த புகைப்படங்களும் வெளியாயின. தனக்கு எதிரான சூழ்நிலை உருவாகியுள்ளதை அறிந்த பாடிஸ்டா நாட்டில் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தி புரட்சிப்படைக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களை கொன்று குவிக்க இராணுவத்திற்கு கட்டளையிட்டார். அதை இராணுவமும் சிறப்பாக செய்தது. பிடலை ஒழிக்காவிட்டால் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவோம் என்பதை புரிந்து கொண்ட பாடிஸ்டா பிடல் ஒழிப்பு FF நடவடிக்கை என பெயர் சூட்டி மீஸ்ரா மலைக்கு இராணுவத்தை அனுப்பினார். அந்த செங்குத்தான மலையில் ஏறுவது என்பது எளிதான காரியமல்ல. மேலே இருக்கும் பிடல் குழுவினருக்கு கீழே இருக்கும் இராணுவத்தினரின் அசைவு அனைத்தும் தெரியும். எனவே பாறை மீது ஏற முயற்சி செய்யும் இராணுவ வீரர்களை எளிதாக சுட்டி வீழ்த்தினார்கள். 2 மாதங்களில் இராணுவம் 1000 வீரர்களை இழந்தது. இன்னும் எத்தனை வீரர்களை இழந்தாலும் பரவாயில்லை, பிடலை கொன்ற பிறகே இராணுவம் திரும்பி வரட்டும் என்றார் பாடிஸ்டா. இதனால் இராணுவ வீரர்களுக்கு பாடிஸ்டா மீது வெறுப்பு வந்தது. பிடலுடன் மோதி உயிர் விடுவதை விடவும் சரணடைவதை பல வீரர்கள் விரும்பினர். 76 நாட்கள் நீடித்த இராணுவத்தின் முற்றுகை எல்லா வகையிலும் தோல்வியை கண்ட இராணுவ வீரர்கள் போரிட மறுத்தனர். பலத்த சேதத்துடன் இராணுவம் மலையிலிருந்து கீழிறங்கி சென்றது. பிடையில் மலையிலிருந்து இறங்கி இராணுவத்தை விரட்டி அடித்த சில நாட்களில் குய்கா நகரை கைப்பற்றினார். ஒருபுறம் பிடலும் மறுபுறம் சேகுவராவும் முன்னேறி செல்ல ஒவ்வொரு நகரமும் புரட்சிப்படை கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. எந்த ஊருக்குள்ளும் இராணுவத்தால் நுழைய முடியவில்லை. ஒவ்வொரு ஊரிலும் இராணுவத்திடம் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி மற்றும் ஆயுதங்கள் அவ்வூர் இளைஞர்களிடம் கொடுக்கப்பட்டது. இராணுவத்திடம் கைப்பற்றப்பட்ட பீரங்கிகளும் டாங்கிகளும் புரட்சிப்படையினர் வருவதைக் கண்ட இராணுவ வீரர்கள் தப்பி ஓடினர். பலர் சரண் அடைந்தனர். தினசரி பத்திரிகைகள் நாள்தோறும் புரட்சிப்படையின் வெற்றியையும் இராணுவத்தின் தோல்வியையும் பக்கம் பக்கமாக எழுதின. கியூபாவின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதி பிடல் கட்டுப்பாட்டில் வந்தது. புரட்சிப்படையால் தான் கொல்லப்படலாம் என பயந்த பாடிஸ்டா 1958 December 30 ஏராளமான பணப்பெட்டிகளோடும் தங்கக்கட்டிகளோடும் தனி விமானத்தில் குடும்பத்துடன் அமெரிக்கா தப்பி ஓடினார். அமெரிக்கா பிடியிலிருந்து விடுபட்டு விட்டதாக கியூபா ஒவ்வொரு குடிமகனும் உணர்ந்து பிடலை வரவேற்க பெருமிதம் கொண்டனர். பிடல் நியமிக்கப்பட்ட ஜோஸ் மிரோ கார்டினோ பிடலுக்கு செயல் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் போனதால் பிரதம பொறுப்பை பிடலை ஏற்றார். பிரதமராக பொறுப்பேற்ற பிடல் முதல் காரியமாக செய்குவராவிற்கு கியூபா குடியுரிமை வழங்கியதுடன் கியூபா பணத்தாளில் கையொப்பமிடும் பெருமையும் வழங்கினார். தொடர்ந்து அரை நூற்றாண்டுக்கு ஆட்சி புரிந்த பெருமையை பிடலையே சாரும். நம் ஊரில் எந்த வீட்டில் நுழைந்தாலும் ஒரு கடவுள் அல்லது நடிகர் படம் இருக்கும். ஆனால் கியூபா நாட்டில் எந்த வீட்டில் நுழைந்தாலும் நுழைந்து பார்த்தாலும் பிடல் படம் இருக்கும். காரணம், பிடலின் மீது அந்த நாட்டு மக்களுக்கு இருந்த அளவற்ற அபிமானம்தான். நூலின்றி அமையாது உலகின்ற நிலையிலே இதுவரை செவிமடுத்த புதுகை பண்பலை சமுதாய வானொலியின் நேயர்களுக்கு நன்றி.
நேர்களே, இதுவரை புரட்சியாளர் ஃபெடல் காஸ்ட்ரோ என்ற புத்தகத்தின் மதிப்புரையை தெளிவாக வழங்கிய திரு கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077959 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.